குரசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
வானொலி பெட்டிக்கர்கள் குழுமியிருந்து இன்றைய உத்தமிழிசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று மே மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை 2021 நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழிசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த தமிழ் வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பு தமிழ் ஒலி வானொலியிலும் சமீபடுக்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே முதலாவதாக இடம்பெறுவது இன்றைய சிந்தனை. இன்றைய சிந்தனையை தருவதற்காக திருமதி வர்சினி சிங் அவர்கள்.
அனைவருக்கும் வணக்கம். அன்பு ஒன்றே அனைத்தையும் வெல்லும். ஆணவ சுமை அபாய பள்ளத்தில் அழுத்தும். ஆரோக்கியமே செல்வம். இருப்பதை வைத்து சந்தோஷமாக இரு. இரக்கம் காட்டு ஆனால் ஏமாந்து போகாதே. இன்றைக்கு செய்ய வேண்டியதை நாளை என பிற்போடாதே. பணத்திற்கு அடிமையாகாதே. பழிக்கு பழி ஒருபோதும் காயத்தை ஆற்றாது. மனிதனை கெடுப்பது ஆசையும் கோபமும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
சிந்தனைகளை தொடர்வது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் நிலைய கலையகத்தில் இருக்கிறார். வணக்கம் லக்வன், சொல்லுங்கள் உங்களுடைய திருக்குறளை.
வணக்கம் ஷான், வணக்கம் நேயர்களே. இன்று நாம் காண இருப்பது விருந்தோம்பலின் அதிகாரத்திலிருந்துதான். மிக நல்ல திருக்குறள் தான் இது. விருந்தோம்பும் பண்பு என்ற தலைப்பில் தான் இதை பார்க்கிறோம். செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கு என்று தெரிவிக்கிறார் திருவள்ளுவர் பெருந்தகை. விருந்தோம்பல் என்பது தமிழர்களின் தனிச்சிறப்பான பண்புகளில் ஒன்று. இந்த வகையில் பெரிய புராணம் கூறும் மெய்யடியார் பலரும் சிவனடியார்களை உபசரிப்பதை தமது வாழ்நாளில் முதன்மையாக்கி முக்தி அடைந்திருக்கிறார்கள். இந்த வகையில் இளையான்குடி மாறன் நாயனார் என்பவருடைய விருந்தோம்பல் பற்றியும் அவர் சிவபெருமானின் திருவருள் பெற்று சிவபதம் பெற்றமை பற்றியும் பார்க்கிறோம். இளையான்குடி என்னும் ஊரிலே மாறன் என்னும் செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவர் அறவழியில் பொருள் தேடுவார். அவரது சொந்த முயற்சி வேளாண்மை. செல்வச் செழிப்பு இருந்தாலும் செருக்கில்லாத உள்ளம் படைத்த மாறன் விருந்தினர்களை உபசரிப்பதில் பக்தியோடு ஈடுபட்டு வந்தார். அதனால் அவர் பெரும் குபேரனாக வாழ்ந்தார். விருந்தினர்களாக வரும் சிவன் அடியார்களுக்கு பாதபூசை செய்து அறுசுவை உணவு வழங்குவதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார். அடக்கமான செயற்பாட்டினை உலகறிய செய்வதற்கு சிவபெருமான் திருவருள் நோக்கம் கொண்டார். இதற்காக மாறனது வாழ்க்கையில் வறுமையை புகுத்தினார் இறைவன். ஆயினும் சிறிதும் மனம் தளராது தமது சக்திக்கேற்ப கடன்பட்டு விருந்தோம்பி வந்தார் மாறன். பின்பு கடன்படவும் முடியாத நிலை ஏற்பட்டது. அவ்வாறான ஒரு நாள் குடும்பம் முழுவதும் பட்டினியால் உறங்கி கிடந்தது. அன்று பார்த்து கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தபோது மழையில் நனைந்த கோலத்தில் சிவனடியார் ஒருவர் உள்ளே வந்தார். சிவனடியாரின் குளிரை போக்கி ஆசனத்தில் அமரச் செய்து மாறனார் அவருடைய பசிக்கு உணவளிப்பது எப்படி என தன் மனையாளுடன் யோசித்தார். கடன்படவும் வழி தெரியாமல் பட்டினி கிடந்த இல்லால் அன்று பகல் வயலில் விதைத்த நெல் மணிகள் மழை வெள்ளத்தில் மிதந்து கிடப்பதை நினைத்தார். அவற்றில் கொஞ்சம் வாரி அள்ளி வரும்படி கணவனை அனுப்பினால் அதன்படி கணவன் கொண்டு வந்த நெல்லை வறுத்து குற்றி அரிசியாக்கி சமைத்து கொல்லைப்புறத்தில் கிடைத்த இலைகளில் கரியும் செய்து முடித்தாள். பசியோடு உறங்கி கிடந்த சிவனடியாரை அழைத்து உண்ணச் செய்து முடிந்ததே என்று மகிழ்ச்சி பொங்க சென்ற மாறனாருக்கு அதிர்ச்சியாகப் போனது சிவனடியார் அங்கிருக்கவில்லை. சிவனடியார் படுத்திருந்த இடத்தில் சோதி வடிவில் சிவன் தோன்றி காட்சி கொடுத்தார். வறுமை நிலையிலும் மனம் தளராமல் அடியார்களுக்கு அமுது படைத்த மாறனே, நீ பழைய நிலையை பெற்று சில காலம் வாழ்ந்து மனையாளுடன் சிவனடி சேர்ந்து பேரின்பம் பெறுவாயாக என்று திருவாய் மலர்ந்தருளிய சோதியானவன் மறைந்தருளினான். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கு என்பது வள்ளுவர் வாக்கு. இம்மையில் சிவனடியாரை உபசரித்தல் என்பது சிவனை மெய்யன்போடு வழிபடுவதற்கு சமமாகும். அவ்வாறு சிவனடியர்களுக்கு நாம் விருந்து கொடுத்தால் மறுமையில் வானவர் எம்மை விருந்தராக உபசரிக்க காத்து கொண்டிருப்பார்கள் என்ற சிவத்தத்துவத்தை வலியுறுத்துவதாக இந்த குரலை தெய்வப்புலவர் பாடியிருப்பது நமக்கு மிகவும் இன்புறத்தக்க வகையில் நல்ல ஒரு அனுபவமாக இருக்கிறது இல்லையா?
இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் முதலாவதாக ஒரு திரைப்பட பாடலை நேர்களுக்காக வழங்கினால் நன்றாக இருக்கும். சொல்லுங்கள், என்ன திரைப்பட பாடல் என்று?
இந்த திரைப்பட பாடல் இடம்பெற்ற படம் மிகவும் எல்லோருக்கும் அறிந்த ஒன்று, காசேதான் கடவுளடா. இதில் நகைச்சுவை முழுக்க முழுக்க இருக்கும், முழுகின நகைச்சுவை படம் என்றே கூறலாம். ஜம்புலிங்கமே ஜடாதரா என்று தொடங்கும் அந்த பாடல்.
அடுத்ததாக நேர்களுக்கு இந்தியா மற்றும் சர்வதேசம் தொடர்பான செய்திகளை நேர்களுக்கு வழங்கினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்தியா தொடர்பான செய்தியை சொல்லுங்கள். தற்போதைய செய்தி நிலவரங்கள் எவ்வாறு போகிக் கொண்டிருக்கின்றன?
நினைத்தாலே மனம் மிகவும் இறுக்கமாக இந்த நினைவு வருகிறது ஐயா. கொத்து கொத்தாக பறிபோகும் உயிர்கள். இந்தியாவில் 2 லட்சத்தை கடந்தது பலி எண்ணிக்கை என்ற தலைப்பில் இதை காண இருக்கிறோம். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்தோரின் எண்ணிக்கை 200,000 கடந்திருக்கிறது. இந்தியாவில் கடந்த ஆண்டு பெரும் தொற்று பரவ ஆரம்பித்ததில் இருந்து செவ்வாய்க்கிழமை வரை கொரோனா பாதிப்பில் இறந்தோரின் மொத்த எண்ணிக்கை 2,01,187 உயர்ந்திருக்கிறது என சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 3,293 பேர் கொரோனாவால் பலியாகியிருக்கிறார்கள். இது நாட்டின் தினசரி இறப்பு எண்ணிக்கையின் புதிய உச்சமாகும். அதேபோல் நேற்று ஒரே நாளில் புதிதாக 360,960 பேர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் இந்தியாவின் மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 1,79,97,267 உயர்ந்திருக்கிறது. இந்நிலையில் நாட்டில் சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 29,78,709 அதிகரித்திருக்கிறது. அதே சமயம் குணமடைவோரின் விகிதம் 82.33% குறைந்திருக்கிறது. இந்திய அரசாங்கத்தின் தரவுகளின்படி நாட்டில் இதுவரை 28,27,3,789 பேருக்கு கோவிட் சோதனை செய்யப்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள்.
ஆமாம் லக்மன், இந்த சந்தர்ப்பத்திலே இந்தியாவிலே ஒவ்வொரு நாளும் அதிகமாக உயிரிழப்புகள், கொரோனா தீவிரமானது எப்படி என்று சொல்லி உலக சுகாதார நிறுவனம் ஒரு விளக்கத்தை தந்திருக்கின்றது. இந்தியாவில் கொரோனாவால் மக்கள் இறந்து கொண்டிருக்கும் நிலையில் அதுக்கு என்ன காரணம் என்பது குறித்து உலக சுகாதார அமைப்பு விளக்கியிருக்கின்றது. உலகின் பல்வேறு நாடுகளை ஆட்டிப்படைத்த கொரோனா இப்போது இந்தியாவை உலுக்கி வருகிறது. கடந்த 7 நாட்களில் மட்டும் கொரோனாவால் தினந்தோறும் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை 3,00,000 அதிகமாக உள்ளது. குறிப்பாக வட இந்திய மாநிலங்களில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தலைநகர் இந்தியாவில் ஆக்சிஜன் இல்லாமல் பலர் உயிரிழந்து வருகின்றனர். இந்தியாவின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 4,000 ஆக்சிஜன் செறிவூட்டிகளை உலக சுகாதார மையம் அனுப்பியிருக்கின்றது. இந்நிலையில் இதுகுறித்து உலக சுகாதார மையத்தின் செய்தி தொடர்பாளர் டெரிக் ஜெஸ்ஸரோவிக் கூறுகையில், கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 15% மக்களுக்கு மட்டுமே மருத்துவமனை பராமரிப்பு தேவைப்படுவதாகவும் அதற்கும் குறைவானவர்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் தொற்று ஏற்பட்ட அனைவருக்கும் மருத்துவமனைக்கு செல்வதால் குழப்பம் ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அதிகமான மக்கள் கூட்டம், அதிகரிக்கும் தொற்று, குறைவான தடுப்பூசி போன்றவை காரணமாக இந்தியாவில் கொரோனா அதிகமாக பரவி வருவதாகவும் உலக சுகாதார மையம் தெரிவித்திருக்கின்றது. லக்மன், சொல்லுங்கள் உங்களுடைய அடுத்த செய்தி குறிப்பை.
நாம் அடுத்து காண இருக்கும் செய்தியும் மிகவும் கொடூரமாகத்தான் இருக்கிறது. பாருங்களேன், ஒவ்வொரு மணி நேரத்திற்கு 115 பேர் ஓய்வில்லாமல் எரியும் சடலங்கள். கொரோனா பிடியில் சிக்கிய இந்தியாவின் பரிதாப காட்சி என்ற தலைப்பில் தான் இதை பார்க்கிறோம். இந்தியாவில் கொரோனா பரவல் காரணமாக ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 115 பேர் இறந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்தியாவின் தலைநகரான டெல்லி கொரோனாவால் கதிகலங்கி போய் நிற்கிறது. இங்கிருக்கும் மக்கள் போதுமான ஆக்சிஜன் இல்லாமல் தவித்து வருகின்றார்கள். இந்நிலையில் நாட்டில் கிழக்கில் உள்ள இடத்தில் நாள் ஒன்றுக்கு சுமார் 100 உடல்களை தகனம் செய்வதை ஒருங்கிணைத்து வரும் ஜிதேந்திர சிங் சாந்தி என்பவர் பிரபல ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு அளித்துள்ள பேட்டியில், மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள், இறந்து கிடக்கின்றார்கள், இப்படி எங்களுக்கு தொடர்ந்து சடலங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன, சடலங்களின் எண்ணிக்கை அதிகமானால் வேறு வழியில்லாமல் சாலையில் தான் தகனம் செய்வோம் என்று தெரிவித்திருக்கிறார். இங்கு அதிக இடம் இல்லை என்று சுட்டிக்காட்டினார். மேலும் டெல்லியில் இருக்கும் பகுதி ஒன்றில் ஏராளமான சடலங்கள் எரிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. அங்கு ஓய்வில்லாமல் சடலங்கள் எரிக்கப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் கடந்த செவ்வாய்க்கிழமை 320,000 பேர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எந்த ஒரு நாட்டிலும் இதுவரை பதிவாகாத அதிக பாதிப்பை கொண்ட ஒரே நாள் பதிவாகும். சுகாதார அமைச்சகம் கடந்த 24 மணி நேரத்திலும் மேலும் 2,771 இறப்புகளை பதிவு செய்திருக்கிறது. சுமார் 115 இந்தியர்கள் ஒவ்வொரு மணி நேரமும் இந்த நோயால் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இப்படி கொரோனாவுடன் போராடி வரும் இந்தியாவிற்கு வெளிநாட்டில் இருந்து, குறிப்பாக பிரித்தானியா, 100 வென்டிலேட்டர்கள், 95 ஆக்சிஜன் செறிவூட்டிகள் போன்றவை அனுப்ப துவங்கியிருக்கிறார்கள். இந்தியா ஆக்சிஜன் பற்றாக்குறை மற்றும் மருத்துவமனைகளில் படுக்கைகள் பற்றாக்குறை போன்றவைகள் எதிர்கொள்வதால் இரயில்கள் மூலம் படுக்க வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. ஆக்சிஜன் டேங்கர்களை தேவைப்படும் மாநிலங்களுக்கு விமானம் மூலம் அனுப்பும் சேவையும் இந்திய அரசால் துவங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது நினைவு கூற தக்கதாக இருக்கிறது.
ஆமாம் லக்மன், அடுத்ததாக இலங்கை தொடர்பான மற்றொரு செய்தி குறிப்பொன்று. இலங்கையில் தீவிரமடையும் புதிய கோவிட் எச்சரிக்கையாக செயற்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். இலங்கையில் தற்போது வேகமாக பரவிவரும் புதிய வைரஸ் குறித்த உறுதியான ஆய்வு முடிவுகள் வெளியாகும் வரை 2 மீட்டர் சமூக இடைவெளியை பேணி எச்சரிக்கையாக செயற்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை ஸ்ரீ ஜெயவத்திரபுர பல்கலைக்கழக திணைக்களத்தின் நோய் எதிர்ப்பியல் மற்றும் மூலக்கூறு மருத்துவ திணைக்களத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்தீப ஜீவேந்திர அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவில் பரவல் அடைந்து வரும் கோவிட் வைரஸின் மாறுபாடு இலங்கையில் பரவி வருகின்றது என்பதற்கு இதுவரை எந்தவிதமான உறுதியான ஆதாரங்களும் இல்லை. இந்த புதிய வைரஸ் குறித்து முழு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் அடுத்த வாரம் சரியாக கூற முடியும். இந்தியாவில் பரவல் அடைந்து வரும் வைரஸ் இலங்கைக்குள் பரவ வாய்ப்புகள் உள்ள போதிலும் இதற்கான சாத்தியக்கூறுகள் குறைக்க சுகாதார அதிகாரிகள் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்திருக்கின்றனர். இதே நேரம் இந்த வைரஸ் நாட்டில் ஏற்கனவே பரவி வரும் வைரஸின் புதிய மாறுபாடாக கூட இருக்கலாம் என பரிசோதனைகள் காட்டுகின்றன. பண்டிகை காலத்துக்கு பிறகு கொழும்பு, குருநாகல் மற்றும் கண்டி பகுதிகளில் இருந்து பெறப்பட்ட கோவிட் தொற்று மாதிரிகளில் இதுபோன்ற பிறழ்வை அவதானிக்க முடிந்தது. எவ்வாறாயினும் மக்கள் சுகாதார வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்றுவதன் மூலம் புதிய வைரஸ் நாட்டில் மேலும் பரவுவதை தடுக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார்.
பதினேழு நாடுகளுக்கு பரவிய கொடிய கொரோனா வைரஸ் உலக சுகாதார அமைப்பு வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் என்ற தலைப்பில் தான் இதை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்தியாவில் கண்டறியப்பட்ட உருமாறிய கொரோனா வைரஸ் பதினேழு நாடுகளுக்கு பரவியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் இரட்டை மரபணு மாற்றம் அடைந்த உருமாறிய புதிய வகை கொரோனா வைரஸ் பரவி வருவது கண்டறியப்பட்டிருக்கிறது. இதற்கு B.1.617 என்று பெயரிட்டிருக்கிறார்கள். தற்போது இந்தியாவில் கொரோனா வேகமாக பரவுவதற்கு இந்த உருமாற்ற கொரோனா தான் காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதன் விளைவாக இந்தியாவில் கடந்த சில நாட்களாக 300,000+ அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் இந்தியாவில் பரவி வரும் B.1.617 உருமாறிய கொரோனா மற்ற நாடுகளுக்கும் பரவியது. இதனால் பல்வேறு நாடுகள் இந்திய விமானங்களுக்கு தடை விதித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்தியாவில் கண்டறியப்பட்ட உருமாறிய கொரோனா வைரஸ் 17 நாடுகளுக்கு பரவியிருக்கிறது. உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கிறது. பிரித்தானியா, அமெரிக்கா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளும் அதில் அடங்கும். இந்தியாவில் இருக்கும் பிற மாறுபாடுகளை காட்டிலும் B.1.617 அதிக வளர்ச்சி விகிதத்தை கொண்டிருக்கிறது. இது வேகமாக பரவக்கூடிய தன்மை கொண்டது என்றும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கிறது. மேலும் உலக அளவில் தற்போது தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருவதற்கு இந்த இரட்டை உருமாற்றம் அடைந்த கொரோனா ஒரு முக்கிய பங்காக இருக்கலாமோ என்றும் அவர்கள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள்.
இந்த செய்தி குறிப்புகளின் தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு திரைப்பட பாடலர்களுக்கு வழங்கினால் நன்றாக இருக்கும். சொல்லுங்கள், எந்த திரைப்பட பாடலை வழங்கப் போகின்றோம் என்று.
இந்த பாடல் இடம்பெற்ற படம் வா ராஜாவா. ஏ பி நாகராஜன் உங்களுக்கு அறிந்திருக்கும், அவர் இயக்கத்தில் உருவாக்கப்பட்ட படம் தான் இது. நல்லதொரு வரிகள் பாருங்களேன். கல்லெல்லாம் சிலை செய்தான் பல்லவராஜா. கேட்போமே.
¡Gracias!
அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய அறிவித்தல்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் வருகின்ற மே மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கிறது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய வருடாந்த ஆண்டு பொதுக்கூட்டம் வருகின்ற மே மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே நடைபெற இருக்கிறது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களும் இந்த அறிவித்தலை கவனத்தில் கொண்டு ஆண்டு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல்கள் சில. நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்காவிடமிருந்து கிடைக்கப்பெற்றிருக்கின்ற அறிவித்தல், அனைத்துலக தேர்வு 2021 இந்த வருடமும் வளமை போல் நடைபெறும். இத்தேர்வுக்கு தோற்ற விரும்பும் மாணவர்கள் விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவங்களை பூங்கா இணையதளத்திலும் நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபை முகநூலிலும் பதிவிறக்கம் செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு தயவு செய்து நியூசிலாந்து தேர்வு சபை 0216564664, தேர்வு இணைப்பாளர் தரிசை 0219321716 இல் தொடர்பு கொள்ளவும். விண்ணப்ப முடிவு தேதி வருகின்ற மே மாதம் 2ஆம் தேதி, அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. மற்றொரு சமூக அறிவித்தல் ஒன்று. மனநலம் மண்ணுயிர் காக்கும், இனநலம் எல்லா புகழும் தரும். மொழிப்பூர் தியாகிகள் வீரவணக்க நினைவு நாள் 2021 வருகின்ற ஜூன் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை, நேரம் மாலை 6 மணி முதல் இரவு 9:30 வரை. இடம் பாவலரேறு பிரிஞ்சித்திரனார் அரங்கம், மவுண்ட் ரோஸ்கில் போர் ஞாபகார்த்த மண்டபம். இலக்கம் 13, மே வீதி, மவுண்ட் ரோஸ்கில், ஓக்லன், 1041. தமிழ் திருவிழாவாக, தமிழ் மொழி விழாவாக, இயலிசை மற்றும் சிறுவர் சிறுமியர்களுக்கான தமிழ் மொழி போட்டிகள் என்ற வகையில் தமிழின் பெருமையை கொண்டாடுகின்ற விழா. போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பிக்க செய்யும்படி அன்போடு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். தொடர்புகளுக்கு நண்பர் பிரேம் கந்தசாமி அவர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மற்றொரு சமூக அறிவித்தல் ஒன்று. வன்னி நேயம் டிரஸ்ட் அமைப்பிடமிருந்து கிடைக்கப்பெற்றிருக்கும் அறிவித்தல், வன்னி நேயம் வழங்கும் கலை மாலை விடியல். போரினால் பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமியர்களின் விடியலுக்காக வருகின்ற மே மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம், மவுண்ட் ஈடன் போரினவு மண்டபத்திலே சிறப்பான முறையிலே அரங்கேற காத்திருக்கின்றது விடியல் கலை விழா. பல்வேறு சிறுவர் சிறுமியர்கள் பங்கெடுக்கின்ற இயலிசை நாடகங்கள் அமைந்த சிறப்பு கலை விழாவாக இடம்பெற இருக்கின்றது. இந்த விடியல் கலை நிகழ்ச்சியின் மூலமாக திரட்டப்படுகின்ற நிதியானது போரினால் பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமிகளின் விடியலுக்காக பயன்படுத்தப்பட இருக்கின்றது. கடந்த வருடம் விடியல் கலை நிகழ்ச்சி நடைபெறாமல் போனது. அந்த கலை நிகழ்ச்சிக்காக பற்றுச்சீட்டுக்களை கொள்வனவு செய்தவர்கள் இந்த முறை அந்த பற்றுச்சீட்டுக்களை நிகழ்ச்சிக்காக பயன்படுத்த முடியும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வு வருகின்ற 8ஆம் தேதி ஜூன் மாதம் சனிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம், மவுண்ட் ஈடன் போர்நினைவு மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைவரும் வந்து ஆதரவு வழங்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து வன்னி நேயம் டிரஸ்ட் அமைப்பினர். இறுதியாக கண்ணதாசனுடைய கருத்துக்களை நேர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள் நினைக்கிறேன், சொல்லுங்கள் அதை பற்றி.
தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கிறார். அவருடைய படைப்புகள் ஏராளம் இருப்பினும் தமிழ் திரையிசை உலகில் தனக்கென தனித்தோர் இடத்தை பெற்ற நீண்ட காலம் கோலோச்சி வாழ்ந்தவர் என்பது நமக்கெல்லாம் தெரியும். இனிமையும் ஈர்ப்பும் மிக்க தித்திக்கும் தேன் கவிதைகளை திரையிசை பாடல்களாக தந்து திரையிசை பாடல்களுக்கு ஓர் தகுதியை தந்தவர் கவிஞர் கண்ணதாசன். பழந்தமிழ் கவிஞரின் கவிதை படிக்காத பாமர மக்கள் மனதிலும் பசுமரத்து ஆணி போல பதியும் வகையில் அமைந்திருப்பதால் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டிகளெல்லாம் இவர் புகழானது இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது. இவரது திரையிசை பாடல்களில் காணலாகும் நிலையாமை தத்துவங்களை ஆய்வு செய்வதே நம்முடைய இப்பொழுது பணியாகும். தத்துவம் என்பது ஆங்கிலத்தில் பிலாசபி என்பர். தத்துவம் என்பதற்கு உண்மையை அறிதல் என்றும், வாழ்க்கையில் மனிதனுக்கு ஏற்படுகின்ற ஆழ்ந்த சிந்தனையின் விரிவாக்கம் என்றும் பொருள் கொள்ளலாம். வேதாந்தம், சித்தாந்தம், தத்துவம் இம்மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையவர்களாக தோன்றினாலும் அடிப்படையில் இவை எல்லாம் வேறானவை. ஆனால் மெய்ப்பொருளை வெளிக்கொண்டு வரும் களமாகவும் தத்துவம் விளங்குகிறது. பொருளின் தன்மைகளை ஆராய்ந்து மெய் ஒன்றை மட்டுமே நிலைநாட்டும் அறிவுக்கலைக்கு தத்துவம் என்று நாம் கொள்ளலாம். எனவே உண்மை அல்லது உண்மையின் தத்துவத்தை இப்பொழுது கூறுகிறாள் பார்ப்போமே. கவிதை என்று கூறுவார் தேசிக விநாயகம் பிள்ளை. அதாவது தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை என்று தேசிக விநாயகம் பிள்ளை கூறியிருக்கிறார். உண்மையை கண்டு பார்க்கும் இலக்கிய கலையே கவிதை என்பது அவருடைய கருத்தாகும். பாருங்களேன், ஆண்டவன் எங்கே இருக்கின்றான்? நாத்திகருக்கும் எழும் நியாயமான கேள்வி. ஞானிகள் பலரும் பல விதங்களில் விடை அறிந்திருக்கிறார்கள். இந்த மகா பெரிய தத்துவத்தை நம் போல் சாதாரணமான மக்களுக்கும் விளங்கும் வண்ணம் தெல்ல தெளிவாக விடையளிக்கிறார் நம் கவியரசர். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ளமனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் என்று அழகாக நமக்கு தெரிவிக்கிறார். ஆசை கோபம் களவு என்று விளக்க வேண்டிய மூன்று கட்டளைகளையும், அன்பு நன்றி மற்றும் கருணை என்று கொள்ள வேண்டிய மூன்று கட்டளைகளையும் அறிந்து அவற்றை பின்பற்றும் மனங்களே ஆண்டவன் குடியிருக்கும் இளங்கள் என்ற மிக அழகாக தெரிவிக்கிறார். இவர் பற்றிய கவிதைகளை நாம் படிக்க வேண்டும், அதிக உள்வாங்க வேண்டும் என்று நாம் இப்பொழுது முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் ஐயா.
ஆமாம் லக்மன், அந்த கருத்துக்களோடு இன்றைய நிகழ்ச்சி நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரமும் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பன் ஷான் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வணக்கம் ஷான். வணக்கம் நேர்களே. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல நிகழ்ச்சியோடு காண்போம். அதுவரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது தங்கள் அன்பன் சோ இலக்குவன்.
மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, தேன்று மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு, தெய்வத்தின் கட்டளை ஆறு, ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு.
உள்ளூர் நிகழ்விலிருந்து வெளியூர் நிகழ்வுகள் வரைக்கும் எல்லாத்தையும் உங்களுக்காக கொண்டு சேர்க்கிறது உங்க மெலிசை எஃப்எம் 104.6. இந்த நிகழ்ச்சியில நாங்க வார வாரம் கரெக்டா 9 to 9:30 உங்க வீடு தேடி வந்து உங்களை தொந்தரவு பண்ணிடுவோம். நம்ம ஆக்லால நடக்கிற விஷயம் மட்டும் இல்லாம இந்தியாவில நடக்கிற விஷயங்கள் மட்டும் இல்லாம புது புது படங்கள், புது புது அரசியல் நிகழ்வுகள், புது புது பாடல்களுடன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 to 9:30 உங்க வீடு தேடி வருவது உங்கள் மெலிசை எஃப்எம் 104.6 பிளானட் எஃப்எம்ல. கண்டிப்பா கேட்க மறந்துடாதீங்க. அப்படி நீங்க மிஸ் பண்ணியிருந்தாலுமே நம்ம பிளானட் எஃப்எம்ல www.planetaudio.org.nz/மெலிசையில கேட்க மறந்துடாதீங்க. இந்த நிகழ்ச்சி வழங்குவது உங்க லோக்கல் தமிழ் அசோசியேஷன்.
ஓம் விக்ன வினா